ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। The topic of tonight's talk. Already there, Hrishikesh? Ready? No. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Ram, Ram Ram, Hare Hare. The topic of tonight's talk is, who is a real guru?
இந்திய மாலையில யார் உண்மையான குரு அப்படிங்கிற தலைப்புல வந்து நம்ம வந்து உரையாற்ற போகின்றோம்.
This is a very important question.
இந்த கேள்வி இன்னைக்கு எல்லாருடைய மனதிலையும் இருக்கக்கூடிய கேள்வி ஆகும்.
Because human life is meant for understanding the highest spiritual truth.
காரணம் மனித வாழ்க்கை உண்மையான உயர்வான தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாகும்.
There are 8,400,000 species of life.
இந்த உலகத்துல 840,000 விதமான விதவிதமான ஜீவராசிகள் வந்து இருக்கின்றன.
And we are going from body to body.
இந்த ஜீவராசிகளை நம்ம மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டிருக்கின்றோம்.
We have had many births.
நம்ம வந்து ஏற்கனவே பலவிதமான பிறப்புகளை வந்து எடுத்திருக்கின்றோம்.
We have been born as dogs and cats and tigers and rats.
நாம் வந்து நாய்களாக பூனைகளாக மிருகங்களாக பறவைகளாக பல முறை பிறப்பெடுத்திருக்கின்றோம்.
And fish and birds and trees and insects and dinosaurs.
நாம் முன்பு மீன்களாக மீன் இனங்களாக தாவரங்களாக புழுக்களாக பூச்சிகளாக பிறந்திருக்கின்றோம்.
We have been born on this planet and on higher planets and on lower planets.
நாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கலாம், சில நேரங்கள்ல மேல் உலகங்கள்ல பிறந்திருக்கலாம், சில நேரங்கள்ல கீழ் உலகங்களிலும் சென்று பிறந்திருக்கின்றோம்.
But only in the human form of life can we think what is the actual spiritual reality.
ஆனால் இந்த மனித வாழ்க்கையில தான் உண்மையான ஆன்மீக தத்துவம்னா என்ன அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நாம் தத்துவ விசாரணை என்று செய்கின்றோம்.
And get free from this horrible cycle of birth and death.
இந்த தத்துவ விசாரணையின் மூலமாக இந்த ஜனன மரண சுழலிலிருந்து விடுபடுவதற்கு இந்த மனித வாழ்க்கையில தான் முயற்சி செய்ய முடியும்.
Human life is very rarely attained.
இந்த மனித வாழ்க்கை எந்த நேரத்திலும் முடிவடையலாம்.
Only after a long, long time can we get a human birth.
நம்ம ரொம்ப நாள் வாழ போறது வந்து கிடையாது.
And it's also kshana bhanguram. It's very fleeting.
இந்த மனித வாழ்க்கை ஒரு மின்னலை போல ஒரு க்ஷணம் மட்டும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகும்.
Now we are to find the highest spiritual truth, but for that we need a guide.
இந்த மிக உயர்ந்த ஆன்மீக தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு வழிகாட்டி வந்து மிக மிக அவசியமான ஒரு விஷயமாகும்.
By ourselves we cannot find out.
நாம் நாமாகவே வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற முடியாது.
We might think, well, I can study scripture by myself and understand.
நாமே நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம வந்து நம்மளை வழிகாட்டி செல்லலாம் என்று நம்ம வந்து நினைக்க கூடாது.
But it is not possible.
இது மிக ஒரு கஷ்டமான வாழ்க்கை முறையாகும்.
Just like, for instance, if you want to become a doctor, you cannot become a doctor simply by reading books about medicine.
உதாரணமாக நாம் ஒரு மருத்துவ அதிகாரியாக டாக்டராக மாற வேண்டும் என்று விருப்பப்பட்டால் வெறுமனே வந்து வெறும் புத்தகங்களை மருத்துவம் சம்பந்தமான புத்தகங்களை படிப்பதனால் மட்டும் ஒரு சிறந்த மருத்துவ அதிகாரியாக மாற முடியாது.
You have to be trained by an experienced doctor.
நாம் கண்டிப்பாக ஏற்கனவே ஒரு அனுபவம் உள்ள ஒரு டாக்டரிடமிருந்து கண்டிப்பாக நாம வந்து செயல்முறையில பயிற்சி பெற வேண்டும்.
If someone says someone has a problem in the brain, they need brain surgery. And someone says, I'll do brain surgery for you. Half price.
உதாரணமாக ஒரு மனிதனுக்கு வந்து மூளையில வந்து ஒரு பிரச்சனை. நம்ம பயிற்சி இல்லாத பட்சத்தில் நாமே போய் வந்து மற்றவனுக்கு வந்து பயிற்சி அளித்தால் என்னவாகும்?
Half price, very cheap.
நாம் வந்து நாம் சென்று அந்த நபருக்கு போய் வந்து அறுவை சிகிச்சை செய்ய ஆரம்பிச்சா என்ன ஆகும்?
Say, are you a qualified brain surgeon?
நாம் வந்து நாமே தகுதியுடையவர்களாக மாற முடியுமா அவ்வளவு பெரிய விஷயத்தை செய்வதற்கு?
He said, well, no, but I read the books. I didn't take any personal training, but I read the books.
நம்ம அவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு ஸ்கீச்சைக்கு நம்ம புத்தகத்தை மட்டும் நான் படிச்சிட்டேன், நான் போய் வந்து அறுவை சிகிச்சை பண்றேன் சொல்லி மூளையை வந்து வெட்ட முடியுமா?
So would you accept to be guided, to be operated on by such a self-made brain surgeon? Of course not.
நாமே வந்து வெறும் புத்தகத்தை மட்டும் படித்துட்டு ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு மூளை சிகிச்சைக்கு போய் நம்மளே போய் ஒரு நபரை போய் மூளை சிகிச்சை செய்ய முடியுமா? மூளைக்கு ஆபரேஷன் செய்ய முடியுமா?
And actually such a self-appointed doctor would be arrested for cheating people.
உதாரணமாக தன்னைத்தானே ஒருத்தர் மருத்துவ அதிகாரியாக வந்து அவர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் தன்னைத்தானே அவர் வந்து அறிவித்துக் கொண்டார் ஆனால் உண்மையில பொதுமக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நபராகத்தான் அவர் இருப்பார்.
So in the same way we need a properly qualified guide.
அதே போல ஆன்மீக வாழ்க்கையில கூட நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நம்மளை வழிகாட்டுவதற்கு ஒரு அங்கீகாரமான பயிற்சி பெற்ற அனுபவமுள்ள ஒரு ஆன்மீக குருவிற்கு கண்டிப்பாக அவசியம் என்று ஒன்று உண்டு.
There are many people who call themselves gurus, but their main occupation seems to be taking away the money of their disciples.
இந்த காலத்துல நம்ம பார்க்க போறோம்னா இருக்கக்கூடிய பெரும்பான்மையான குருக்களுடைய முக்கியமான கடமை எப்படி இருக்க மாதிரி தெரியுதுன்னா தங்களுடைய சிஷ்யர்களுடைய பணத்தை மட்டும் வாங்குவது மாதிரி தான் தெரியுது.
This is nothing new. This has been going on for a very long time.
இது இங்க மட்டும் இல்ல, பல காலமாக எல்லா இடங்களிலும் இந்த விஷயம் தான் வந்து சென்று கொண்டிருக்கின்றது.
In the Padma Purana we find a statement spoken by Lord Shiva to Parvati.
இந்த குரு தத்துவத்தை பற்றி சிவா வந்து பார்வதிக்கு வந்து இவ்வாறு வந்து பேசுகிறார்.
He said, Bahavo Guravo Santi Shishya Vitto Paharaka. He said, there are many so-called gurus who are very expert at taking away the money of their disciples.
இந்த விஷயத்தை பல காலங்களுக்கு முன்பு சிவனே பார்வதிக்கு வந்து சொல்கிறார். பல ஆன்மீக குருக்கள் தங்களுடைய சிஷ்யர்களுடைய பணத்தை மட்டும் எடுக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் வந்து குறிக்கோளாக வந்து இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட குருக்கள் தான் வந்து இருக்கின்றார்கள் என்று.
Durlabha Sadguru Devi Shishya Santopaharaka. Very rare to find a real guru who takes away the santap, the distress of the disciple.
தங்களுடைய சிஷ்யர்களுடைய பிரச்சனைகளை உண்மையிலே நீக்கக்கூடிய குருக்கள் வந்து மிக மிக சமுதாயத்தில் துர்பலமானவர்கள், அபூர்வமானவர்கள் அப்படின்னு அவர் சொல்றார்.
Among ignorant people, it is easy to cheat.
இந்த ஆன்மீக விஷயத்தில் பரீட்சையும் இல்லாத சாதாரணமான அறிவற்ற நபர்களை வந்து ஏமாற்றுவது என்பது மிக எளிமையான ஒரு விஷயமாகும்.
Someone can come into a village where people are not very knowledgeable and offer, you take this, I'll sell you this oil very cheap, only 2000 rupees, it will cure all diseases.
மிகப்பெரிய அறிவுள்ள நபர்களை கூட நம்ம வந்து இப்படி ஏமாத்தலாம். வெறும் ஒரு எண்ணெய் பாட்டில வச்சுக்கிட்டு இந்த எண்ணெய் பாட்டில் உங்களுடைய எல்லா விதமான நோய்களையும் வந்து நீங்க நீக்க முடியும், வெறும் 2000 ரூபாய்ன்னு சொல்லி நம்ம வந்து விளம்பரம் பண்ணலாம்.
And he is expert at talking, and the people, they all buy one bottle of oil and he goes away with lots of money. And there's he never seen again.
அந்த எண்ணெயில ஒண்ணுமே மிக மருத்துவ குணமுள்ள ஒரு எண்ணெய் வந்து கிடையாது. ஆனா தந்திரமான முறையில திறமையான முறையில பேசக்கூடிய நபர் அவர். அவர் தன்னுடைய பேச்சு திறமையால எந்த விதமான சக்தியும் இல்லாத அந்த ஒரு எண்ணெயை வந்து 2000 ரூபாய்க்கு மக்களை வந்து ஏமாற்றி வந்து விற்றலாம்.
And it's just ordinary ginger oil with some green coloring, something like that. He's just cheating, that's all.
அந்த எண்ணெய் வியாபாரி உண்மையில நான் வந்து மக்களுக்கு மருத்துவ குணமுள்ள ஒரு எண்ணெயை வந்து விற்கிறேன்னு சொல்லி உண்மையில முகபாசமான முறையில ஏமாற்றக்கூடிய ஒரு நபர் அவ்வளவுதான்.
But people who don't know, they can easily be cheated.
அந்த விஷயத்துல பரீட்சையும் இல்லாத நபர்கள் கண்டிப்பாக அந்த எண்ணெயை வாங்கி ஏமாற போறாங்க.
Because we're all hoping to get something very good without any particular effort on our own part.
காரணம் நம்முடைய மனித வாழ்க்கையில நம்ம வந்து மிகப்பெரிய முயற்சி எடுக்காம நம்ம அனைவருமே ஒரு மிக நல்ல விஷயம் நமக்கு கிடைச்சிரணும்னு சொல்லி நம்ம வந்து செய்றோம்.
Just like this lottery, people think I will buy a ticket. How much is a lottery ticket? 10 rupees? 50 rupees? I don't know. And we'll get 1 crore in exchange.
உதாரணமா நம்ம வந்து லாட்டரி டிக்கெட் வந்து எடுக்கிறோம். இந்த டிக்கெட்ல வந்து 10 ரூபாய் மூலமாக மிகப்பெரிய பணத்தை வந்து அடையலாம்னு சொல்லி ஆசைப்படுறோம்.
So we want something which we think will give us a lot of benefit without much effort on our own part.
காரணம் இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய நன்மையை நம்மளுடைய பகுதியில் இருந்து மிகப்பெரிய ஒரு முயற்சி இல்லாமல் அடைவதற்கு நம்ம வந்து முயற்சி பண்றோம்.
So if someone comes and he has a long beard and a long robe and a big smile on his face.
அப்போ ஒரு ஆன்மீகவாதி மிகப்பெரிய தாடி உள்ளவர் ரொம்ப மிகப்பெரிய முடி உள்ளவர் ஒரு அழகான ஒரு சாதுடைய உடையில உள்ளவர் அவரை பார்த்த உடனே உடனடியாக நம்ம சாது குருன்னு நம்புறோம்.
And he represents himself as a guru or a sadhu.
அவர் தன்னை குரு என்று அறிமுகப்படுத்திக் கொள்றார்.
And he says, you just come to my course and you only have to pay 5000 rupees.
அவர் சொல்றார், உங்களுக்கு எல்லா விதமான ஆன்மீகத்தையும் நான் வந்து பயிற்சி அளிக்கின்றேன், நீங்க எனக்கு வந்து இவ்வளவு பணம் மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்றார்.
You should know this is not a real guru.
நம்ம இது எனக்கு முடியாது வேண்டாம் சொல்லணும்.
First thing is, guru does not charge for giving instruction.
காரணம் முதல்ல ஆன்மீக குரு நமக்கு ஆன்மீக ஞானத்தை வந்து வழங்க வேண்டும்.
He may accept dakshina from the disciple. That is something else. But he doesn't charge for instruction.
அந்த ஆன்மீக குரு சிஷ்யர்கிட்ட இருந்து அவராகவே மகிழ்ந்து தட்சிணை அளித்தாலும் வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அதற்காக வந்து நாம் அவ்வளவு பணம் எனக்கு நீ சார்ஜா வந்து பண்ணு அப்பதான் உனக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுப்பேன்னு சொல்லக்கூடாது.
Now a real guru is going to change your life.
காரணம் உண்மையான ஆன்மீக குரு நம்மளுடைய வாழ்க்கையில வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும்.
If he says you go on with your meat eating and your cigarette smoking and your coffee drinking, you do whatever you like and you just take one mantra for me for 5000 rupees, you can know he is cheating.
காரணம் உதாரணமாக நம்மளுடைய ஆன்மீக குரு நம்மள மது அருந்துவது மாமிசம் உண்பது போன்ற கெட்ட பழக்கங்களை வந்து செய்வதற்கு அனுமதித்துக் கொண்டே நீ ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கக்கூடிய மாதிரி சொல்லக்கூடியவராக இருந்தால் அவர் ஏமாற்றக்கூடிய ஆன்மீக குரு தான்.
Someone is going to lead us to the supreme truth means we have to purify our life.
நாம் வந்து இந்த இறுதியான முழு உண்மையை புரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய நபராக இருக்க வேண்டும்.
We cannot have spiritual realization and sense gratification.
நாம் வந்து ஒரே நேரத்தில் வந்து ஆன்மீக வாழ்க்கையில விழிப்புணர்ச்சி உள்ளவர்களாக நம்மை புரிந்து கொள்பவர்களாக அதே நேரத்தில் உலகாரியமான இன்பத்தை தூய்க்கக்கூடிய நபர்களாக இருப்பதுங்கிறது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயமாகும்.
Now that doesn't mean that everyone has to give up their family life.
அதற்கு அர்த்தம் அப்படி இல்ல, எல்லாருமே வந்து குடும்ப வாழ்க்கையோ தன்னுடைய வாழ்க்கையோ விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் என்பது.
But one should live not for the sake of sense gratification but jivasya tatva jignyasa for
அதற்கு மாறாக வெறும் for the sake of inquiry நாம வந்து இருக்க கூடாது. பிரம்ம ஜிக்யாசு ஆத்மீக தத்துவத்தை புரிந்துகொள்வதற்கு ஆர்வமுள்ளவராக வாழக்கூடிய நபராக இருக்க வேண்டும்.
But for the sake of inquiring into the absolute truth
நாம் வந்து இந்த மனித வாழ்க்கையில முழு உண்மையை புரிந்து கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
So the guru should change our life by giving us proper direction.
அந்த ஆன்மீக குரு நமக்கு வந்து உண்மையான ஆன்மீக ஞானத்தையும் பயிற்சியையும் அளித்து மாற்றக்கூடியவராக இருக்க வேண்டும்.
Why do we need to go to a guru?
எதனால நம்ம வந்து ஆன்மீக குருகிட்ட வந்து செல்ல வேண்டும்?
Because we don't know what is the proper direction in our life.
காரணம் இந்த மனித வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரியாதவர்களாக இருக்கின்றோம்.
குரு மீன்ஸ் ஒன் ஹூ டீச்சஸ் அஸ் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்.
ஆன்மீக ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு நபர் தான் நமக்கு ஆன்மீக குருவாக இருக்க முடியும்.
Now someone who just says well this is my idea that is not a guru.
ஒரு ஆன்மீக குரு இது எல்லாம் என்னுடைய திட்டங்கள் என்னுடைய அபிப்பிராயங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருந்தா அது கூட வந்து போலியான ஆன்மீக குருவாக தான் இருப்பார்.
He has to give spiritual knowledge according to the standard authorized sources of spiritual knowledge namely Shastra.
அவர் நம்மளை வழிகாட்டக்கூடிய அந்த ஆன்மீக வழிமுறைகளையும் ஆன்மீக ஞானத்தையும் தரமான எல்லோருக்கும் பொதுவான இறைவனால் அளிக்கப்பட்ட சாஸ்திரங்களிலிருந்து பெற்றிருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும்.
Now I was saying that you just can't study a medical book and become a doctor.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாமாகவே சாஸ்திரத்தை படித்து அல்லது ஒரு விஷயத்தை படித்து டாக்டராக மாற முடியாது.
On the other hand, a real doctor knows what's in the medical books.
அதற்கு மாறாக ஒரு மருத்துவ அதிகாரி, உண்மையான மருத்துவ அதிகாரி, மருத்துவ புஸ்தகங்களில் உள்ள விஷயத்தையும் அறிந்தவர்.
He gives treatment according to the medical books.
அந்த மருத்துவ புஸ்தகங்களில் உள்ள விளக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை அனுசரித்து அதன் அடிப்படையில் அவர் மருத்துவ சிகிச்சை வந்து அளிக்கின்றார்.
So similarly, a real guru is one who gives spiritual knowledge.
அதுபோல ஒவ்வொரு குருவும் கண்டிப்பாக ஆன்மீக அறிவை வழங்குவதற்காக உரிய நபராவார்.
Spiritual knowledge according to the directions given in Bhagavad Gita and other shastras.
அவர் தன்னுடைய சிஷ்யர்களை வழிகாட்டுவதற்கு தேவையான ஆன்மீக அறிவை, ஆன்மீக உபதேசங்களை பகவத் கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற உயர்ந்த நூல்கள் மூலமாக அளிக்கின்றார்.
Material life is full of suffering.
இந்த மனித வாழ்க்கை முழுக்க முழுக்க பிரச்சனைகள் உடைய, கஷ்டங்கள் உடைய ஒரு வாழ்க்கையாகும்.
This we learn from Bhagavad Gita.
இது நம்ம வந்து பகவத் கீதை மூலமாக தெரிந்து கொள்கின்றோம்.
This material world is described as dukhalayam.
இந்த பௌதிக உலகமானது
a place of misery.
இந்த உலகமானது துக்காலயம் என்று அழைக்கப்படுகின்றது பகவத் கீதையில. இந்த உலகம் எப்பொழுதும் பெரும்பான்மையான துன்பங்கள் உடைய ஒரு உலகமாகும்.
We can see that even this child is with the mother, and if a child is with the mother, we expect the child will be very happy, but even then he is crying.
இங்க பார்க்கலாம், தாயுடைய கவனிப்பில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கூட வந்து அழுகின்றது. இதனுடைய அர்த்தம் என்ன? நாம் அனைவரும் துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கின்றோம்.
The mother is doing everything she can to try to keep the child satisfied, but still the child is crying.
அந்த தாயானவள், அன்னையானவள் குழந்தையை வந்து மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் கூட அந்த குழந்தை வந்து துன்பத்திற்கு வந்து உள்ளாகின்றது, அழுகின்றது.
We come into this world crying and we leave it crying.
இந்த உலகத்தில் நம்ம எப்பொழுதுமே அழுது கொண்டு தான் இருக்கின்றோம்.
And we go to another birth to cry again.
இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறத வந்து அழுவதற்காகத்தான், மீண்டும் இறந்து மீண்டும் பிறக்கின்றோம், மீண்டும் அழுவதற்காகத்தான்.
So a real guru is not one who teaches us how we can be happy in this material world.
ஒரு உண்மையான குரு இந்த உலகத்துல நாம் எப்படி நிரந்தரமான மகிழ்ச்சியை வந்து அடைவது என்ற விஷயத்தை வந்து போதிக்கக்கூடிய நபராக வந்து இருக்கின்றார்.
A real guru is one who teaches us that there is no happiness in the material world.
இந்த உண்மையான குரு இந்த உலகத்துல உண்மையான மகிழ்ச்சி இல்லை என்ற விஷயத்தை வந்து போதிக்கின்றார்.
But there is happiness in the spiritual world.
உண்மையான மகிழ்ச்சியானது ஆன்மீக உலகத்தில் அடையப்படக்கூடிய விஷயம் என்ற விஷயத்தை வந்து போதிக்கின்றார்.
This is all described in Bhagavad Gita.
இந்த விஷயங்கள் அனைத்தும் ஸ்ரீமத் பகவத் கீதையில் வந்து விளக்கப்பட்டிருக்கின்றது.
Parastasmatu bhavanyo vyakto vyaktat sanatanah yassa sarveshu bhuteshu nashyatsu navinashyati. This material world is created and destroyed again and again and again.
இந்த பௌதிக உலகமானது மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் அழிக்கப்படுகின்றது.
But beyond this material world there is the spiritual world.
இந்த பௌதிக உலகத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு ஆன்மீக உலகம் என்று ஒன்று இருக்கின்றது.
Which is never destroyed.
அந்த ஆன்மீக உலகம் எப்பொழுதும் அழிவதே கிடையாது.
So a real guru teaches us how to live this human life in a way that we go to the spiritual world.
ஒரு உண்மையான ஆன்மீக குருவானவர் நாம் வந்து அந்த ஆன்மீக உலகத்திற்கு மரணத்திற்கு பின்பு செல்வதற்கு எந்த ஒரு தகுதியை பெற வேண்டுமோ அதற்கு உரிய முறையில் வாழ்வதற்கு இந்த மனித வாழ்க்கையில் நமக்கு வந்து பயிற்சி அளிக்கின்றார்.
Specifically he teaches us that the spiritual world is the abode of the supreme personality of Godhead.
அவர் மிக முக்கியமாக நமக்கு வந்து போதிக்கின்றார், இந்த ஆன்மீக உலகமானது இறைவனுடைய இருப்பிடம், இறைவனுடைய வாசஸ்தலம் என்ற விஷயத்தை வந்து நமக்கு வந்து போதிக்கின்றார்.
The supreme personality of Godhead is Krishna.
அந்த இறுதியான இறைவன், முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார் என்ற விஷயத்தை வந்து நமக்கு போதிக்கின்றார்.
Now that statement might not be very popular in Trichandur, especially at Thaipusam, where there are so many votaries of Murugan.
இந்த இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இங்கே பாராட்டப்படாத ஒரு விஷயமாக வந்திருக்கலாம். காரணம், நாங்கள் உபன்யாசம் பண்ணக்கூடிய இந்த இடத்துல வந்து முருகர் தான் இறைவன் சொல்லி எல்லாரும் வந்து நம்பக்கூடிய நபர்களாக இருக்கின்றார்கள்.
But if we go to Bombay, so many people will say Ganesh is supreme.
ஆனால் பாம்பே போன்ற, மகாராஷ்டிரா போன்ற இடங்களுக்கு நம்ம சொன்னோம்னா அங்கே உள்ள பெரும்பான்மையான மக்கள் விக்னேஸ்வர் கணேசர் தான் இறைவன் சொல்றாங்க.
If we go to Shirdi, people will say Sai Baba number 1 is supreme.
இப்ப நம்ம ஸ்ரீடிக்கு வந்து போனோம்னா அங்க மக்கள் சொல்றாங்க சாய் பாபா தான் இறைவன் சொல்றாங்க.
If we go to Puttaparthi, they'll say Sai Baba number 2 is supreme.
நம்ம புட்டபர்த்திக்கு போனா கூட அங்க இருக்கக்கூடிய இன்னொருத்தர சாய் பாபா தான் இறைவன் மக்கள் சொல்றாங்க.
And in this way there are so many ideas about who is supreme.
இப்படி வந்து இறைவன் யார் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல பலவிதமான மக்களுக்கு பலவிதமான எண்ணங்கள் வந்து இருக்கு.
And then some people say, well, all the gods are the same.
சில நபர்கள் வந்து எல்லா இறைவனுமே ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான் சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்காங்க.
And someone else will say that we are all supreme, you are also supreme.
சில நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அனைவருமே இறைவன் தான், நீயும் இறைவன் தான், நானும் இறைவன் தான்ங்கற தத்துவத்தை போதிக்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க.
Have you heard this? Some people say that you are God.
நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல நபர்கள் வாழ்க்கையில் அப்படி சொல்லுவாங்க, நீ தான் இறைவன் அப்படி சொல்லுவாங்க நம்மளை பார்த்து.
Have you heard this?
இது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த தத்துவத்தை?
You are God, only you for God.
நீங்க எல்லாரும் நீங்க நினைச்சுக்கிட்டா நீங்களே இறைவன் ஆயிரலாம் இந்த தத்துவம் வந்து போதிக்கப்பட்டிருக்கு.
Anyone who says this, is he a guru?
இதை இப்படி சொல்லக்கூடியவர் ஒரு குருவா?
What do you think?
இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
I think he's a fool.
உண்மையிலே அவர் குருவா அப்படி சொல்லக்கூடிய
ஒரு cheater and a cheater and a rascal.
உண்மையில நமக்கு நம்மள தான் இறைவன், நீ இறைவன் சொல்லி போதிக்கக்கூடியவர் வந்து குரு கிடையாது, அவர் ஒரு ஏமாற்றுக்காரர்.
How can God, who's supreme, forget that he's God?
எல்லா விதமான விஷயங்களும் உயர்ந்தவர் தான் இறைவனாக வந்து இருக்க முடியும், நாம் எப்படி இறைவனாக மாற முடியும்?
If you are God, why do you get headache and toothache and constipation and diarrhea?
நாமே இறைவனாக இருக்கக்கூடிய பட்சத்துல எதனால நமக்கு வந்து தலைவலி, வயிற்று வலி, உடல் பிரச்சனைகள் அனைத்தும் வருது?
This is nonsense to say that we're all gods.
நாம் அனைவருமே இறைவனானவன் சொல்லக்கூடிய கொள்கை வந்து முட்டாள்தனமானது, அபத்தமானது ஆகும்.
So a real guru is one who saves us from all these wrong ideas.
இந்த எல்லா தவறான திட்டங்கள்ல இருந்து, கொள்கைகள்ல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவர் தான் வந்து உண்மையான குருவாக வந்து இருக்க முடியும்.
And teaches us who is actually supreme.
அது மட்டுமல்ல, உண்மையான இறைவன் யார் அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து போதிக்கிறார்.
Various people have various ideas about who is supreme.
இந்த மாதிரி பலவிதமான குருக்கள் பலவிதமான விஷயங்களை நமக்கு வந்து போதித்துக் கொண்டிருக்காங்க.
But from Bhagavad Gita it is very clear that Krishna is supreme.
ஆனா பகவத் கீதையில கிருஷ்ணர் தான் இறைவன் என்பது தெளிவான முறையில் வந்து விளக்கப்பட்டிருக்கு.
He says mataparataram nanyat kinchir asti dhananjaya mai sarvamidam protam sutre manigana eva. He says that there is nothing superior to me, everything rests upon me as pearls are strung on a thread.
Bhagavan Bhagavatikile solrar inda naan mattaparadaram naanyat naan dhaan iraivan abdingra visayatha vandu solrar oru maalaiyila vande oru malar maalaiyilayo mani maalaiyilayo eppadi anaitume noolai adipadaiyaga vaithu kattapattirukko adu pole inda prapanchathila ellame thannai thaan saarndirukku abdingrada bhagavan vande kooringindar.
So why do so many people worship so many gods?
இந்த உலகத்துல பல நபர்கள் தங்களுடைய மன கற்பனையின்படி பல இறைவனை வழிபடக்கூடியவர்களாக வந்து இருக்கலாம்.
கிருஷ்ணர் says in Gita yo yo yang yang tanung bhakta shradhaya chitam icchati tasya tasya chalam shradham tam eva vididhamyaham. Krishna says people who want to worship different gods, I make their faith very strong.
இந்த உலகத்துல மக்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தின்படி விதவிதமான தேவர்களை வந்து தான் தான் இறைவன் சொல்லி, அவர்கள் தான் இறைவன் சொல்லி வந்து வழிபடுறாங்க. அப்படி அவர்களுக்கு வழிபடுவதற்கு தேவையான அந்த நம்பிக்கையை கிருஷ்ணர் சொல்றார், நான் தான் அளிக்கின்றேன் என்று கூறுகின்றார்.
Because people are at different levels.
காரணம், இந்த மனித வாழ்க்கையில விதவிதமான மனிதர்கள் விதவிதமான அளவிற்கு ஆன்மீக முன்னேற்றம் அடைந்த நபர்களாக இருக்கின்றார்கள்.
And for someone to be a gross materialist, it's better that he worships at some level than is just a gross animalistic person.
காரணம், ஒரு மிருகத்தலத்துல உடல் உணர்வு தலத்துல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து கண்டிப்பாக சாதாரணமான ஒரு தேவரை வந்து வழிபடுவது மற்ற மனிதர்களை வழிபடுவதை விட ஒரு உயர்ந்த நிலையாகும்.
But they have to come to a higher stage.
அப்படி வந்து சிறு சிறுதாக வந்து ஜீவன்கள் வந்து உயர் நிலைக்கு வந்து உயர்ச்சி அடைய வேண்டும்.
One may worship different gods.
இப்படி வந்து பலவிதமான நிலை இறைவனை பற்றிய தத்துவங்கள் வந்து இருக்கிற விதவிதமான நிலைகளுக்கு ஏற்ப.
But when one wants to know the highest truth, then he should go to a guru.
ஆனால் மிக உயர்ந்த ஆன்மீக தத்துவத்தை, இறுதியான இறைவன் யார் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள விருப்பமுள்ள நபர்கள் ஒரு ஆன்மீக குருவை வந்து சென்று அணுக வேண்டும்.
தத் விஞ்ஞானார்த்தம் சகுருமேவாபி கச்சித். To get the spiritual knowledge, one must go to a guru.
தத் விஞ்ஞானார்த்தம் இந்த ஆன்மீக ஞானத்தை அடைவதற்கு மனித வாழ்க்கையில கண்டிப்பாக நம்ம வந்து ஆன்மீக குருவை சென்று அணுகியே ஆக வேண்டும்.
So you may say, well, what's worse, what's wrong with worshiping different demigods?
இப்போ ஆன்மீக குருட போகாம நான் ஆன்மீக ஞானத்தை வந்து அடைவதில் என்ன தப்பு என்று கேட்கலாம்.
That Krishna says in Bhagavad Gita.
கிருஷ்ணர் ஆனால் இதற்கு வந்து பகவத்கீதை இந்த மாதிரி விளக்கம் வந்து கொடுக்கின்றார்.
அந்தவத்து பலந்தே ஷாம் தத் பவத்யல்பமேதசம். Krishna says, those who worship demigods are less intelligent because the result that they get is temporary.
Krishna Bhagavad Gita vandu solrar devargalai valipada kudiya navargal kuraindha butti ullavargal kaaranam vandu alpamana ulagaadiyamana inbathirkaga avargal vandu devargalai sendu vandu valipadigindargal abingirar.
Why do people worship different gods?
Edanala makkal vandu devargalai sendu valipadigindargal.
They want some benefit from them.
காரணம் அவர்கள் சாதாரணமான மிக குறைந்த பௌதிக லாபத்தை வந்து அடைவதற்காக முயற்சி செய்கிறாங்க.
You may want to get a pass your examination.
காரணம் உதாரணமாக பரீட்சையில வந்து பாஸ் ஆவதற்காக வெற்றி பெறுவதற்காக அவர்கள் சிறுதெய்வங்களை வந்து வழிபடலாம்.
Or you may want to get free from some disease.
ஒரு நோயிலிருந்து விடுபடுவதற்காக சிறுதெய்வத்தை வந்து வழிபடலாம்.
Or if you want to get an American visa in Chennai, there is Visa Ganesh, you can worship.
காரணம் அவர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பௌதிக லாபங்களை அடைவதற்காக சிறுதெய்வத்தை வழிபடலாம்.
But these benefits are all temporary.
ஆனா ஒவ்வொரு இந்த சில இன்பத்தை அடைவதற்கு நாம் வந்து முயற்சி செய்தாக வேண்டும்.
Whatever material benefit we get will get for some time and then it will be lost.
நாம் எந்த விதமான உலக இன்பத்தை இந்த உலகத்துல அடைந்தாலும் கொஞ்ச நேரம் வந்து அந்த இன்பம் வந்து நிலைத்திருக்கும், பின்பு வந்து அந்த இன்பத்தை வந்து நம்ம வந்து இழந்தாக வேண்டும்.
So a real guru teaches us how to get our highest benefits.
இதனால உண்மையான குரு இந்த தற்காலிகமான உலக இன்பங்களை தவிர்த்து விட்டு மிக உயர்ந்த ஆன்மீக நன்மையை வந்து எப்படி அடைவது என்பதை வந்து நமக்கு வந்து போதிக்கிறார்.
He's stealing the money. Watch out for these false gurus.
இவர் வந்து ஒரு உலக இன்பத்தை அடைவதற்கு முயற்சி பண்றார்.
Actually the false gurus, they are more clever.
உண்மையில இந்த காலத்து குருக்கள் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப அறிவாளியா வந்து இருக்காங்க.
Very cleverly they'll take all the money.
நம்மளுடைய பணத்தை வந்து எடுப்பதல வந்து இந்த காலத்து குருக்கள் வந்து ரொம்ப திறமசாலிகளா வந்து இருக்காங்க.
We'll also take your money if you like to give.
நாங்க கூட சில நேரங்களில் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வந்து எடுக்கிறோம்.
But then we will hold festivals like this and give prasadam to everyone.
நாங்க மக்கள்கிட்ட இருந்து தானமா வாங்கக்கூடிய பணத்தை உடனடியாக மக்களுக்கு வந்து பிரசாதமாக மாற்றி அவர்களுடைய நன்மைக்காக அவர்களுக்கே விநியோகம் பண்றோம்.
So every one of you are very fortunate.
ஆனா ஒரு உண்மையான குரு அடைந்த நபர் வந்து ஒரு பாக்கியசாலி.
Because in this human form of life, you are interested to understand what is the highest truth.
இந்த மனித வாழ்க்கையில வந்து காரணம் நம்ம அனைவருமே பாக்கியசாலிகள். காரணம் மனித வாழ்க்கையில மிக உயர்வான நன்மையை அடையக்கூடிய இறுதியான உண்மை என்ன அப்படிங்கறத நம்மால வந்து புரிந்து கொள்ள முடியும்.
Otherwise you would not have come to this program.
அந்த காரணத்திற்கு இல்லாம இந்த மனித வாழ்க்கையை அடைய வேண்டிய அவசியமே கிடையாது.
You have all come to this program because you want some spiritual benefit.
நாம எதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம்? நம்ம அனைவருமே ஒரு உயர்ந்த ஆன்மீக உண்மையை, ஒரு ஆன்மீக விஷயத்தை புரிந்து கொள்ளணுங்கிற எண்ணத்தோட தான் அங்க வந்திருக்கிறோம்.
So I am proposing to all of you that you all utilize the remainder of this human life for spiritual realization.
நான் அதனால உங்க அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த மனித வாழ்க்கை முழுவதும் இந்த உயர்ந்த உண்மையை புரிந்து கொள்வதற்காக இந்த உயர்ந்த மனித வாழ்க்கையை பயன்படுத்துங்கள் என்று.
Whatever time you have left, dedicated for spiritual realization.
உங்களுக்கு எப்பவெல்லாம் வந்து உங்களுடைய உலகாதியமான விஷயங்கள் இருந்து கொஞ்சம் நேரம் கிடைத்தாலும் சரி, அந்த நேரத்தை இந்த ஆன்மீக உண்மையை புரிந்து கொள்வதற்காக தயவு செய்து பயன்படுத்துங்கள்.
Now again, that does not mean that you have to leave your family life.
அதற்காக வந்து உடனடியாக உங்களுடைய குடும்பத்தை வந்து விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லலை.
If you get proper guidance from a proper guru, you can become fully spiritualized even while living at home.
உங்களுக்கு ஒரு சரியான ஆன்மீக குருட்ட இருந்து சரியான முறையில் ஆன்மீக பயிற்சியை பெறக்கூடிய நபர்களாக நாங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் குடும்ப வாழ்க்கையிலேயே உண்மையான ஆன்மீக உண்மையை தத்துவத்தை தெரிந்த நபராக நீங்கள் மாறலாம்.
There are so many devotees present here who are conducting their family lives but fully centered on Krishna consciousness.
உதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களில் பெரும்பான்மையானவர்கள் குடும்ப வாழ்க்கையில் வாழக்கூடியவர்கள், ஆனால் கிருஷ்ண பக்தியை தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மையமாக வைத்து வாழக்கூடியவர்கள்.
They rise early every day and they chant the names of Krishna.
அவர்கள் தினசரி காலையில் அதிகாலையிலே வந்து எழுந்திருக்கிறாங்க, கிருஷ்ணருடைய நாமத்தை வந்து பாடுறாங்க, சொல்றாங்க.
They study Bhagavad Gita and Srimad Bhagavatam.
தினசரி அவர்கள் வந்து ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற உயர்ந்த நூல்களை வந்து கற்றுக்கொள்கின்றார்கள்.
They only take food which is offered to Krishna.
அவர்கள் பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தை மட்டும்தான் உணவாக உண்கின்றார்கள்.
Which means that the ladies at home, they prepare the food, but everything must be offered to Krishna before it is taken by the family members.
உதாரணமாக பெண்கள் வீட்ல வந்து சமைக்கின்றோம், அந்த உணவு உண்பதற்கு முன்னால கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டு அதை பிரசாதமாக தான் உண்ண வேண்டும்.
And in this way they are living a very purified and happy family life.
இவர் வந்து ஒருவன் வாழ்க்கையை வாழ்ந்தானால் குடும்ப வாழ்க்கையை கூட மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வந்து நடத்த முடியும்.
So why don't you all do this?
இதனால நீங்க யார எல்லாரும் இந்த விஷயத்தை வந்து செய்ய கூடாது அப்படினு மகாராஜ் கேக்குறார்.
What is the point of living life without spiritual advancement?
ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அடைவதற்கு விருப்பம் இல்லாம இந்த வெறுமனையான மனித வாழ்க்கையை வாழ்வது என்ன பிரயோஜனம்?
This life of working hard all day and coming home and watching TV, it's useless.
எப்பவும் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டே இருப்பது, கொஞ்ச கால அவகாசம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் டிவி பார்ப்பது, இப்படி மட்டும் வாழ்வது வந்து ஒரு பயனற்ற வாழ்க்கையாகும்.
Even you may go to the temple once a week or maybe even every day, but there's no clear spiritual direction.
தினசரி நீங்க கோயிலுக்கு போகக்கூடிய நபராக கூட இருக்கலாம், ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட கூட ஆன்மீக வாழ்க்கைன்னு ஒண்ணு கிடையாது.
So for that you have to take guidance from a guru.
இந்த காரணங்களுக்காக தான் ஒரு ஆன்மீக குரு கிட்ட இருந்து நீங்க வந்து ஒரு ஆன்மீக வழிகாட்டுதலை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
And your guru will give you the proper idea how to live your life in Krishna consciousness.
இந்த ஆன்மீக குருவானவர் கிருஷ்ண உணர்வை அடிப்படையாக வைத்து, கிருஷ்ண பக்தியை அடிப்படையாக வைத்து எப்படி வாழ்க்கை நடத்துவது அப்படிங்கறதுல வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் வந்து கொடுப்பார்.
If you want to say who is a real guru, I can say I am a real guru.
உண்மையான ஆன்மீக குரு யாருங்கிற கேள்வியை கேட்கறதா இருந்தா நான் சொல்வேன், நான் தான் என்னுடைய உங்களுடைய உண்மையான குருன்னு
சொல்லுவேன். Am I boasting? Am I boasting?
Boasting means நான் வந்து ஒன்னும் பெருமைக்காக என்ன வந்து நான் சொல்லல, அப்படி என்ன வந்து புகழ்படுத்துவதற்காக நான் வந்து அப்படி சொல்லல.
Am I not being very egoistic by saying this?
நான் வந்து அகங்காரமான முறையில் இங்க நான் தான் உங்களுடைய குருன்னு சொல்லல.
I hope not.
ஆனா வந்து அப்படி கொஞ்சம் நம்புறேன்.
Because I understand that I am a very 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 small living being.
காரணம் வந்து நான் வந்து இறைவனை ஒப்பிடக்கூடிய நேரத்தில் நான் வந்து ஒரு மிக மிக ஒரு அற்பமான நபர் அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கிறேன்.
But by the causeless mercy of Lord Sri Krishna, I have been favored by the mercy of a bona fide acharya.
காரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால அவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆச்சாரியருடைய கருணைக்கு வந்து ஒரு பாத்திரமானவனாக நான் வந்து இருக்கின்றேன்.
His divine grace Srila Prabhupada was an empowered acharya, empowered emissary of Lord Sri Krishna.
As Sri Bhaktivedanta Swami Srila Prabhupada, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால உலகம் முழுவதும் இந்த கிருஷ்ண பக்தியை வந்து பரப்புவதற்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்ட, சக்தி அளிக்கப்பட்ட ஒரு ஆச்சாரியராக வந்து திகழ்ந்தார்.
He went all over the world and gave knowledge of Bhagavad Gita and Srimad Bhagavatam.
இவர் உலகம் முழுவதும் சுற்றி வந்து பகவத் கீதை, ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்தார்.
And induced thousands of people to chant the holy names of Krishna.
அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருநாமங்களை வந்து ஆயிரக்கணக்கான மக்களை இந்த உலகம் முழுவதும் சொல்ல வைத்திருக்கிறார்.
Definitely Definitely he's a bona fide guru. He could pick up even a person as useless and rotten and fallen as myself.
Maharaj ipo vandu panivana murayila pesrar avar sollar enna mari bayanatra or arpamana navargala kuda vandu avar kadai theichirukkodiya kaaranathala avar unmayana guru aavar abingirar.
And he asked his disciples to also preach the message of Krishna as he had done.
Avar than ulagamulavadu sendru eppadi vandha Krishna bhaktiye vandu pracharam pannaro adhe pola thanudaiya shishyargalaiyum vandu ulagamulavadu poi indha visayatha vandu parappuvadharku vandu sonnar pracharam seivadharkaga kattalai ittar.
So on his order I am taking the role of a guru.
Andha kaaranathin adipadaiyila andha visayathin adipadaiyila என்னுடைய ஆன்மீக குருவின் கட்டளையின் அடிப்படையில் நான் அந்த விஷயத்தை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யக்கூடியதனால நான் வந்து குருவாக இங்கே வந்து இங்கே இருக்கிறேன்.
By his mercy I have learned what is the right direction in life.
காரணம் அவருடைய புத்தகங்கள் மூலமாக அவருடைய வாழ்க்கை மூலமாக உண்மையான கிருஷ்ண பக்தினா என்னங்கிறத நான் வந்து படித்தவனாக புரிந்தவனாக இருக்கின்றேன்.
And I'm very confident that by teaching what he taught me that you can improve your life in the ultimate manner.
இந்த விஷயத்தை வந்து பரப்புவதன் மூலமாக உலகத்தில் மக்களுடைய இறுதியான நன்மைக்கு வந்து நம்ம வந்து வழிகாட்டக்கூடிய நபராக செயல்பட முடியுங்கிறத நான் வந்து உணர்ந்திருக்கின்றேன்.
So in this way I am a real guru on his order.
அதனால அந்த சில பிரபாவுடைய ஆணையின்படி கட்டளையின்படி கிருஷ்ண பக்தியை நான் உங்களுக்கு போதிப்பதனால நான் வந்து உங்களுக்கு குருவாக வந்து இருக்கின்றேன்.
That is Chaitanya Mahaprabhu's order.
இதுதான் வந்து பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய கட்டளையும் கூட.
Jare dekho tare kaha Krishna upadesh amar agyai guru hoya taro e desh. Chaitanya Mahaprabhu said that wherever you go, whoever you meet, teach them Krishna upadesh, the teachings of Lord Krishna, Bhagavad Gita.
Sri Chaitanya Mahaprabhu nam anaivarkum vandu aanaiyittirukkar enga sindalam sari yara paarthalam sari Krishnade upadesangala vandu neenga vandu bodhiyungal endru.
And on my order, Chaitanya Mahaprabhu said, you be a guru and deliver this land.
இப்படி வந்து இந்த ஆணையை வந்து கடைபிடித்து என்னுடைய சார்பாக நீங்கள் எல்லாரும் குருவாக வந்து மாறுங்கள்னு சொல்லி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நமக்கு வந்து ஆணையிட்டு இருக்கிறார்.
And Srila Prabhupada told us the same thing. You go and preach Krishna consciousness.
Srila Prabhupada எப்பவும் இந்த விஷயத்தை தான் வந்து சொல்லக்கூடியவர். கிருஷ்ண பக்தியை கிருஷ்ண உணர்வை அனைவருக்கும் எப்பொழுது நீங்க பிரச்சாரம் செய்யுங்கள் என்று.
So I am quite confident that if you follow what I tell you, your life will become spiritually perfect in all respects.
நீங்க இப்படி வந்து இந்த ஆச்சாரருடைய ஒரு அறிவுரைகளை உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பீர்களானால் கண்டிப்பாக நீங்க வந்து முழுமையாக ஆன்மீக வாழ்க்கையில வெற்றிகரமானவர்களாக மாறுவீர்கள்.
Because what I teach you will not be my teaching, it's Krishna's teaching.
காரணம் இப்ப நான் உங்களுக்கு போதித்த விஷயம் வந்து என்னுடைய ஒரு திட்டம் வந்து கிடையாது, என்னுடைய ஒரு கருத்து வந்து கிடையாது, இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருத்து ஆகும்.
The same teaching that Krishna gave to Brahma at the time of creation.
Bhagavan Sri Krishna 5000 varnangalukku munbu endha visayatha vandu Mahabharata porgalathula poritharo adhe visayatha na vandu vandu ungalku porikindren.
That Brahma gave to his various disciples.
Nam anaivarume vandu avarude shishyaraga vandu mara vendum.
That has come down in Guru Parampara since time immemorial.
இது வந்து பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறிவு வந்து காலத்தை கடந்த நித்தியமான ஒரு அறிவாகும்.
It's the same teaching.
அதே விஷயத்தை தான் இப்போ வந்து நம்ம வந்து மீண்டும் போதிக்கின்றோம்.
5000 years ago what Krishna taught in Bhagavad Gita, we're teaching the same thing.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை எந்த முறையில் போதித்தாரோ அதே முறையில் நாங்கள் வந்து பகவத்கீதையை வந்து போதிக்கின்றோம்.
And even long time before Krishna spoke Bhagavad Gita to Arjuna, he spoke it many millions of years ago to Suryadev, Vivasvan.
Krishna Arjunanukku Bhagavad Gita podipadharku pala kaalangalukku munnale lakshakanakana kaalangalukku munnale vande inda Bhagavad Gita ariyo vande Surya Bhagavanukku vande bodhithirukkar.
So it's the same thing, the same truth.
Adhe visayam adhe unmai inda ulagathila Krishnarala meendum meendum bodhikkapadugindrathu.
So I am confident to say that I can give you proper direction because it's the same direction that Krishna gave in Bhagavad Gita.
Na vande unga anaivareyum sariyana murayila vali kaatikittene endru nambike ullavanaga vande irukiren kaaranam Krishna jeevangala endha murayila vali kaatinaro adhe visayangalin adipadaiyila adhe thisaiyila vande na ungala vande vali kaatichirukken.
So we invite you all to join with our team of Grihastha devotees here in Trichandur.
நீங்க அனைவரும் இங்க வந்ததுக்கு வந்து நன்றி. இந்த திருச்செந்தூர் நகரத்துல வந்து கொஞ்சம் ஒரு நாள் ஒரு முக்கியமான சில குடும்பங்கள் வந்து இந்த கிருஷ்ண பக்தியை வந்து மிக உறுதியான முறையில் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
Take direction from them.
நீங்க அவர்கள் கூட வந்து உறவு வைத்துக் கொண்ட நீங்களும் இந்த பக்தியை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள்.
Live like them.
அவர்களை போலவே நீங்களும் வந்து வாழ வந்து கற்றுக்கொள்ளுங்கள்.
And make your life perfect in Krishna consciousness.
உங்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய வாழ்க்கையை போல கிருஷ்ண பக்தியில வந்து பக்குவமானதாக வந்து மாற்றுங்கள்.
Then you will never have to be born again.
அப்படி இருந்தா நீங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியுடையவராக இருப்பீர்கள்.
Krishna says in Bhagavad Gita, Janma karma chame divyame vangyo veti tatvataha tyaktva deham punarjanma naiti mameti sarjana. One who knows the transcendental nature of my appearance and activities does not, upon relinquishing this body, take birth again in this material world, but comes to me, O Arjuna.
காரணம் பகவான் பகவதிகள் சொல்றார், என்னுடைய நடத்தைகளையும் என்னுடைய லீலைகளையும் உண்மையான முறையில் புரிந்து கொண்டு பக்தியை வந்து பயிற்சி செய்பவன் என்னுடைய ஆன்மீக உலகத்திற்கு வந்து திரும்பி செல்கின்றான், மீண்டும் இந்த உலகத்திற்கு திரும்பியே வரமாட்டான் அப்படின்னு வந்து சொல்றார்.
So that's it, very simply.
அதனால இது ஒரு மிக எளிமையான விஷயம். இந்த விஷயத்தை வந்து தயவு செய்து புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில வந்து
எடுத்துக்கொள்ளுங்கள். It's not a difficult thing to understand.
இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள்.
A real guru is one who gives real spiritual instruction from the real sources.
ஒரு உண்மையான ஆன்மீக குரு ஒரு உண்மையான ஆன்மீக விஷயத்தை இந்த மாதிரி தான் வந்து போதிப்பார்.
You can understand who is a real guru by seeing how he changes the lives of his disciples.
ஒரு ஆன்மீக குரு எப்படி உண்மையான குரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுனா, அவர் இந்த மாதிரி வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை கிருஷ்ண பக்தி வாழ்க்கையா மாத்தி இருப்பார்.
Just like you can understand who is a real doctor by who cures the patients.
ஒரு உண்மையான ஒரு மருத்துவ அதிகாரி அப்படிங்கறத நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா, ஒரு நோயாளியுடைய நோயை வந்து குணப்படுத்தி இருக்கிறதா வந்து உண்மையான மருத்துவ அதிகாரி.
So a real guru cures the disciples from the disease of materialistic consciousness and materialistic way of life.
ஒரு உண்மையான ஆன்மீக குரு தன்னுடைய சிஷ்யனுடைய பௌதீக உணர்வை கிருஷ்ண உணர்வாக வந்து மாற்றி இருப்பார். அதான் ஒரு உண்மையான குரு என்பதற்கு அத்தாட்சி சாட்சியாகும்.
So it's not difficult to understand who is a real guru.
ஆனால் ஒரு வகையில் சொல்லப்போனா ஒரு உண்மையான குரு யார் அப்படிங்கறது வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டமான விஷயம் வந்து கிடையாது.
But the next question is, are you prepared to be a real disciple?
இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, உண்மையான குருனா என்னங்கிறது வந்து சொல்லிட்டோம். நீங்க அனைவரும் உண்மையான சிஷ்யர்களாக அவரை பின்பற்றக்கூடியவராக மாறுவதற்கு தயாரா இருக்கிறீங்களா அப்படின்னு.
Just like a real doctor will tell you, the real doctor will not say, you just take this medicine and you just do whatever you like.
ஒரு உண்மையான ஒரு மருத்துவ அதிகாரி மற்றவனுக்கு மருந்தை வந்து கொடுத்துட்டு நீ எப்படி வேணாலும் வாழலாம் வந்து சொல்ல மாட்டார்.
A real doctor will tell you, you take the medicine, but you also have dietary restrictions.
ஒரு உண்மையான மருத்துவ அதிகாரி இந்த மருந்தை சாப்பிடுவது மட்டுமல்ல, இப்படி எப்படி தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு அறிவுரை கூறுவார்.
And you have to do some exercise, he'll give some directions.
அவர் நமக்கு உதாரணமாக இந்த மாதிரி வந்து நீங்க வந்து உடல் பயிற்சி செய்யலாம் சொல்லி வந்து கட்டளை இடலாம், இப்படி பல அறிவுரைகளும் கூறுவார்.
So a real guru will tell you, you have to rise early every day and chant Hare Krishna.
அதனால ஒரு உண்மையான குரு நமக்கு மருந்து மட்டும் கொடுப்பது கிடையாது, பல அறிவுரைகளை வந்து வழங்குவார். காலையில எந்திரிங்க, மங்களாரத்துக்கு இந்த மாதிரி ஜெபம் செய்யுங்கள் அப்படிலாம் வந்து அறிவுரை வந்து வழங்குவார்.
You have to stop all sinful activities.
நாம் வந்து எல்லா விதமான பாவகரமான செயல்களையும் வந்து விட்டுவிட வேண்டும் என்று அறிவுரை வழங்குவார்.
Such as eating meat, fish, eggs, onion, garlic and so on.
உதாரணமாக மாமிசம் உண்பது, அப்புறம் வந்து மீன் உண்பது, முட்டை உண்பது போன்ற விஷயங்களை உண்ணக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு வந்து அறிவுரை வழங்குவார்.
So are you prepared to be a real disciple?
அதனால நாங்க உண்மையான குருவை பத்தி இப்ப வந்து பேசணும். நீங்க அனைவரும் இந்த விதிமுறைகளை வந்து பின்பற்றி இது மாதிரி உண்மையான சிஷ்யராக மாறுவதற்கு தயாரா இருக்கிறீங்களா மகாராஜ் கேட்கிறார்.
If you are prepared to be a real disciple and you get a real guru, then very easily you can perfect your human life and go to Krishna.
உண்மையான ஒரு குரு உங்களுக்கு போதிக்கக்கூடிய நேரத்தில் நீங்க இது போல உண்மையான சிஷ்யராக வந்து இருந்தீங்கன்னா, மிக விரைவில் உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் வந்து பக்குவப்படுத்தி பகவானுடைய உலகத்துக்கு போக முடியும்.
No more birth and death.
அதுக்கப்புறம் மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
You can live eternally happily in the spiritual world with Krishna. நாம்
பகவானுடைய ஆன்மீக உலகத்தில் நிரந்தரமாக நித்தியமாக சந்தோஷமாக வாழ முடியும்.
And even now, while living in this life here, you can live very happily in Krishna consciousness.
Inda ulagathila kuda mattavargalai maari nama vandu kashtapatta vaala vendiya oru avasiyam undu kedaiyadhu nama vandu inbamana murayila inda Krishna bhaktiyila vandu vaala mudiyum.
So now it's up to you. You have to choose what to do.
இப்ப வந்து உங்களுக்கு தான் வந்து ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உண்மையான ஆன்மீக வழிமுறையை நீங்க ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு உங்களுடைய கையில வந்து இருக்கு இந்த விஷயம்.
So thank you for coming to this program.
அதனால இங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு வந்து நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம்.
And thank you for listening very nicely.
இந்த விஷயத்தை என்ற கவனமானவர்களை கேட்டதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்.
And if there are any questions, you can kindly ask and
உங்க யாருக்காவது ஏதாவது கேள்விகள்
இருந்தா யதா சக்தி அகார்டிங் டு மை அபிலிட்டி ஐ வில் ஆன்சர் யதா சக்தி யதா ஸ்ரூதம் as far as I've learned.
உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா வந்து கேட்கலாம், தமிழ்லயே வந்து கேட்கலாம். தமிழ்ல கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து மீண்டும் வந்து ஆங்கிலத்தில் மகாராஜர் வந்து மொழிபெயர்க்கப்படும். அவர் கேட்க சொல்லக்கூடிய பதில்களும் வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்க்கப்படும். He asked that we want to accept Guru and follow his instructions, but whether really we have to take Diksha, whether it is essential.
I want to get healthy, I want to go to the doctor, but I don't want to take the medicine.
மீண்டும் அதே பதில் தான். நான் மருத்துவர்கிட்ட வந்து போக விருப்பப்படுறேன், ஆனால் மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்தை வந்து ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை.
Is it a very good idea?
இது வந்து ஒரு நல்ல திட்டமா?
Diksha means commitment. Diksha means commitment.
Diksha na kandipa vande adula vande arivurai kandipa vande irukku. Arivurai yetukolanum diksha am yetukolanum. Okay. He says I am willing to follow. I am following, but because of my business and daily activities routine, I am not able to take Diksha. He has a, அவர் கேள்வி கேட்கிறார், தீட்சை கூட நான் வந்து எடுத்துருந்தேன், ஆனால் எதனால இப்படி வெளிப்புற தோற்றத்தை வந்து மாற்றணும், அது பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறார்.
Yeah, at least at the time of initiation, and we require men to shave their heads as a sign of surrender.
ஆனால் மகாராஜ் என்ன பதில் அளிக்கிறாருன்னா, தீட்சை வாங்கிய பிறகு இதை மாதிரி நம்ம வந்து சௌரமெல்லாம் செஞ்சோம் அப்படின்னாக்க வந்து உண்மையிலே வந்து நம்ம வந்து சிஷ்யனாக மாறிட்டோம், ஒரு குருவை பின்பற்றுறோம் அப்படிங்கிறது அடையாளமாக வந்து இருக்குது.
If you have cancer, you take chemotherapy, then you lose all your hair.
அதனால வந்து இது கூட வந்து ஒரு சரணாகதியுடைய ஒரு அம்சம் தான் அப்படிங்கிறார் மகாராஜ்.
So you'll take the treatment, you won't worry about losing the hair, because you want to get free from the disease which will cause you to die.
உதாரணமா ஒரு மருத்துவர் வந்து இந்த மாதிரிலாம் விதிமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டும், இந்த மாதிரி மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டும், இல்லை நீ சத்துருவா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வந்து பின்பற்றுறோம்.
But by taking this Krishna consciousness, you will get free from dying forever.
இந்த கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்றதுனால மருந்தை வந்து உண்பதனால தற்காலிகமான முறை நோயிலிருந்து விடுபடுறோம், ஆனால் கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்றதுனால நிரந்தரமான முறையில் மரணத்திலிருந்து நிரந்தரமான முறையில் எல்லா நோயிலிருந்து நம்ம வந்து விடுபடுகின்றோம்.
Why Indian people have become so small-minded?
இதனால இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து கடைபிடிக்கிறதுக்கு நம்ம ஏன் வந்து தயங்க வேண்டும்?
Otherwise people when their father died they shaved their head. Now they don't do.
இந்த காலத்துல இப்ப வந்து பண்றதுக்கு வந்து விருப்பப்படல. அந்த காலத்துல எல்லாரும் வந்து செய்வாங்க இந்த மாதிரி. He is running program in the nearby place. He is running program in the nearby place, another town. So he is asking that many people are coming to the program, but nowadays they have difficulty in following four regulative principles. Then besides, they are already addicted to following many so-called gods, Baba like that. How to correct them?
Say in Tamil.
இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, இவர் உண்மையில் பக்கத்து ஊரில் வந்து நிகழ்ச்சிகள் நடத்துகிறார். நிகழ்ச்சிக்கு பல நபர்கள் வந்து வருகை தருகின்றார்கள். ஆனால் வரக்கூடிய நபர்களில் பல பேரால் வந்து இங்கே மகராஜ் சொன்ன மாதிரி அந்த விதிமுறைகளை, நாலு விதமான விதிமுறைகளை, தங்களுடைய உணர்வுகளை மாற்றுவதற்குரிய விதிமுறைகளை வந்து கடைபிடிக்க முடியவில்லை. அது மட்டும் இல்லை, நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பே வந்து பலவிதமான போலி ஆன்மீக குருக்களையும் போலி கடவுள்களையும் பின்பற்றக்கூடிய பழக்கமுள்ளவர்களாகவும் அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையிலிருந்து அவர்களை நம்முடைய உண்மையான அங்கீகாரமான கிருஷ்ண உறவு நிலைக்கு வந்து உயர்த்துவது எப்படி அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்கிறார்.
You go on speaking the right thing to them.
இந்த மாதிரி தான் வந்து எல்லா விதமான ஆன்மீகத்தில் முதல் நிலையில் பயிற்சி அளிக்கும் போது ஒரு நிலையை நம்ம அனைவருமே சந்திக்க வேண்டியிருக்கும்.
And those who are sincere will gradually accept it.
ஆனால் சிரத்தை உள்ளவர்கள் கண்டிப்பாக காலப்போக்கில் வந்து இந்த விஷயங்களை வந்து பின்பற்ற ஆரம்பிப்பார்கள்.
The first time you heard this Krishna conscious message, did you accept it?
நம்ம முதல்ல கிருஷ்ண பக்தி வந்து,
did you immediately accept everything?
இப்ப நமக்கு வந்து முதல்ல கிருஷ்ண பக்தி அளிச்சிருக்கும் போது நம்மளும் இந்த மாதிரி தான வந்து கஷ்டப்பட்டிருப்போம்.
Did he or not? Did he immediately accept everything? No. So devotees, they had the patience to keep on explaining to you and gradually you accepted it.
மகாராஜ் என்ன சொன்னார்னா, நம்ம நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல கிருஷ்ண பக்தியை ஏற்றிருக்கும் போது நம்மளும் இதை மாதிரி கேள்விகள் வந்து வந்துச்சுது, இதை மாதிரி நிலைகளை வந்து எதிர்கொண்டோம். இதே போல் மற்றவர்களுக்கு நம்ம வந்து விளக்கும் போது அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலையில இருந்து மாறி கிருஷ்ண உணர்வுக்கு வருவாங்க.
And even if people don't accept it, you should be so merciful to them to go on giving them the right message.
அவர்கள் உடனடியாக மாறாவிட்டாலும் கூட கண்டிப்பாக தொடர்ச்சியான முறையில் நீங்கள் அவர்களை வந்து நிராகரிக்காமல் அவர்களுக்கு இந்த கிருஷ்ணவுணர்வு வழங்குவதில் கருணை உள்ளவர்களாகவே இருக்கணும்.
So that in a future life they will take it up.
இந்த பிறவில அவர்கள் எடுக்காவிட்டா கூட அடுத்த பிறவில நீங்க சொல்லக்கூடிய அந்த உண்மையான நிலைக்கு வந்து அவர்கள் வந்து
You should be just like a Kalpataru.
நம்ம வந்து அவர்களுக்கு தொடர்ச்சியாக பணிவான முறையில் வழங்க வேண்டும் கருணையை.
Desiratory and give people what they really need.
நம்ம அவங்களை எப்படியாவது மாற்றணும்ங்கற எண்ணம் உள்ளவங்க நம்ம இருக்கணும்.
Okay, well, the answer to one more question, okay. Hare Krishna. When is the right time to get into spiritual matters? When is the right time to get into spiritual matters?
I have another
question. That's one question, huh? All right. First one, say in Tamil.
இவங்களுடைய கேள்வி வந்து, மனித வாழ்க்கையில எந்த ஒரு நேரத்துல இந்த கிருஷ்ண பக்தியை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு சரியான தருணம், சரியான வயசு என்னன்னு கேக்குறாங்க.
The right time to get into spiritual life is now. The right time to get into spiritual life is now.
Yeah. உண்மையில இந்த கிருஷ்ண பக்தியை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு சரியான நேரம் இந்த நேரம், இந்த தருணம்.
Now that you have this rare human life.
காரணம் இந்த நேரத்துல நமக்கு மனித வாழ்க்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு.
You don't know how long you may live.
காரணம் இந்த மனித வாழ்க்கையில நாம எவ்வளவு காலம் வாழ போறோம்ங்கிறது நமக்கு தெரியாது.
So take to it now.
அதனால இன்னொருடையாக இந்த நேரத்துல மனித வாழ்க்கையில கிருஷ்ண பக்தியை நம்ம உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
Second question.
இவங்களுடைய கேள்வி, பல நபர்கள் கையில் வந்து பணம் உள்ளவங்களாக வந்து இருக்கிறாங்க, அவங்க கிருஷ்ண பக்தியை வந்து செய்யணும்னு ஆசைப்படும் போது கிருஷ்ணருக்கு கொடுப்பதற்கு அவங்கள்ட்ட தனமும் இருக்குது, பொருள் வசதியும் இருக்குது, வாய்ப்புகளும் வந்து இருக்குது. சில நபர்கள் வாழ்க்கையில் அன்றாட தேவைகளுக்கே வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து எப்படி கிருஷ்ண பக்தியை வந்து செய்வது, இந்த மாதிரி கிருஷ்ண பக்தியை செய்வதா இல்லை தங்களுடைய அன்றாட கஷ்டத்தோடு வந்து மட்டும் வாழ்க்கையை வந்து நடத்துவதா?
Whether you're rich or poor, you can chant Hare Krishna and go to the spiritual world.
இந்த கிருஷ்ண பக்திய, இந்த ஹரே கிருஷ்ணா ஜபத்தை வந்து எல்லா நிலையிலும் நம்மால வந்து பண்ண முடியும்.
The rich man will be a poor man in a future life.
நம்ம வந்து செல்வந்தனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ரெண்டு நபருமே வந்து கிருஷ்ணனுடைய நாமத்தை வந்து சொல்வதில் எந்த விதமான கஷ்டமும் வந்து கிடையாது.
And the poor man will be a rich man in a future life.
கண்டிப்பாக வந்து இந்த ஏழை மனிதன் வாழ்க்கையில சில நேரத்துல வந்து பணக்காரனா வந்து மாறலாம்.
So there's no need to worry about all these things or try to help the poor people, but help the poor people, help the rich people by teaching them about Krishna.
அதனால வந்து இந்த பணக்காரர்கள் வெறும் ஏழையை வந்து பணக்காரனா மாற்றணும் சொல்லி முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. பணக்காரனோ ஏழையோ எல்லாருமே வந்து இந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை வந்து ஒரே மாதிரி வந்து சொல்லலாம்.
All these things are external.
இந்த ஏழை பணக்காரன் அப்படிங்கக்கூடிய விஷயம் இந்த உலகத்துல வந்து வெளிப்படையான ஒரு விஷயம் ஆகும்.
Just like in Krishna consciousness also, we don't see who is Brahmin, who is the Dalit, and we don't bother about all this.
உதாரணமாக கிருஷ்ண பக்தியை வந்து செய்வதற்கு ஒரு பிராமணனா தான் வந்து பிறக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஒரு பிராமணனோ தலித்தோ குறைந்த ஜாதியோ உயர்ந்த ஜாதியோ இதெல்லாம் வெளிப்படமான ஒரு விஷயங்கள். அனைவருமே கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொள்ளலாம்.
Who is rich, who is poor, these things don't matter.
யார் வந்து பணக்காரன், யார் வந்து ஏழை அப்படிங்கக்கூடிய பெரிய வேறுபாடெல்லாம் வந்து கிடையாது. அனைவருமே வந்து கிருஷ்ண பக்தியை வந்து பண்ணலாம்.
Who is drunk, who is not drunk. The drunken people can also chant Hare Krishna.
சில நேரங்கள்ல வந்து மது அருந்துபவர்கள் கூட கிருஷ்ண பக்தியை வந்து ஏற்றுக்கொள்ளலாம். பெரிய பிரச்சனை வந்து கிடையாது.
ஹரே கிருஷ்ணா,
ஹரே கிருஷ்ணா,
சுலே ஹரே கிருஷ்ணா.
அந்த அவர் கேள்வி கேட்கிறார்.
If he takes to Krishna consciousness, then he'll leave his alcohol.
ஒரு போதை இருந்தக்கூடிய நபர்கள் கூட வந்து கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில வெற்றி அடையலாம்.
So we can finish this program
இந்த நிகழ்ச்சியை
distributing prasadam to everyone.
காரணம் கீழே வந்து அனைவருக்கும் பிரசாதம் வந்து தயாராக வந்திருக்கு.
No one should leave without taking prasadam.
தயவுசெய்து அனைவரும் பிரசாதம் வந்து ஏற்றுக்கொள்ளபடி வேண்டுகிறோம்.
But there is one important thing we have to do before distributing prasadam.
Prasadam seivadharku munala unbadharku munala oru mukkiyamaana vishayatha vandu solla veruppapadren.
We should all chant Hare Krishna in kirtan.
Nama anaivarum ipo vandu kirtana seiyapadum. Anaivarum serndhe thayuseyde orthara kuda summa irukka koodathu. Indha Hare Krishna mahamandiratha utshahama paada vendum.
So I invite all the Russian devotees to lead a kirtan.
Ipo inga Russian bhaktargal vandu indha kirtanatha vandu seiya aarambikka poranga.
And we can all join in and chant Hare Krishna.
Alla thayu seithu neenga anaivarum ella chende inda bhagavanude naamatha vandu paada vendum adukku munnanga vandu pusthangal
undirukku. Just briefly can announce the books also.